2017 ஏப்ரல் மாத தென்றல் இதழில் ரவி ராஜன் அவர்களுடன் ஒரு நேர்காணல் உரையாடல். சி கே வெங்கட்ராமன் அவர்களும் அபி ஆழ்வார் அவர்களும். தமிழில் மீனாட்சி கணபதி அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இனம் நிறம் என்கிற கண்ணாடி கூரைகளை தகர்த்து திரு ரவி ராஜன் கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் தி ஆர்ட்ஸ், கேல் ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் பதவியை அடைந்துள்ளார். தமிழ் அமெரிக்கர்கள் பெருமை கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சாதனை இது. சிறந்த நாடகத்துறை சாதனைகளை கௌரவிக்கும் டோனி அவார்ட்ஸ் நாமினேஷன்ஸ் தேர்வு குழுவில் இவர் ஒருவர். பர்ச்சேஸ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகையில் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் தி ஆர்ட்ஸ் என்கிற பாடத்திட்டத்திற்கு இவர் வித்திட்டார். இசைத்துறையில் மிகுந்த ஈடுபாடுள்ள ரவிராஜன் டிரம்பெட் வித்தகர் என்றாலும் இவரது ஆர்வங்கள் கணினி, அனிமேஷன், கலைகள், நாடகம், தொழில் முனைதல் என்று பலவாறாக விரிகிறது. இரண்டாம் தலைமுறை தமிழ் அமெரிக்கரான இவர் வழக்கத்துக்கு மாறாக சராசரி பொருளாதாரம் கொண்ட குடும்பத்தில் பிறந்து ஸ்டெம் துறைகளை தேர்ந்தெடுக்காமல் புதியதொரு பாதையை தனக்கென அமைத்துக் கொண்ட துணிச்சல்காரர். இவற்றுக்கான பின்னணியையும் அவரது மன ஓட்டத்தையும் அறிய அவரோடு உரையாடினோம். அதிலிருந்து தொடக்க காலங்கள். என் தாய் குளித்தலையைச் சேர்ந்தவர். அப்பா ஊர் அன்பில் இரண்டும் காவேரியை ஒட்டிய கிராமங்கள். அம்மாவின் அப்பா சாஸ்திரிகள். குளித்தலை கோவிலில் பூஜை செய்து வந்தார். அப்பாவுக்கு ஸ்டேஷனரி கடை இருந்தது. அப்பா வழியில் பூர்வீக நிலங்கள் இருந்தன. அவர் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் பிசிக்ஸ் படித்தார். திருமணத்திற்கு பின் மும்பை செம்பூரில் பெற்றோர் வசித்தனர். அப்பா அங்கு அணுசக்தி நிறுவனத்தில் வேலை பார்த்தார். என் முதல் சகோதரி அங்கு பிறந்தார். அடுத்ததாக ஒரு சகோதரி பிறந்து 4 வயதில் இறந்து விட்டார். என் தந்தை அமெரிக்கா வர விரும்பினார். அப்போது கல்வி போன்ற சில துறைகளை தவிர வேறு வழியில் இங்கு குடியேறுவதற்கு தடை இருந்தது. அதனால் அவர் இங்கு மீட்டியரோலஜி அட்மாஸ்பரிக் பிசிக்ஸ் படிக்க ஃபோர்ட் காலின்ஸ் கொலராடோ வந்தார். வெனிசுவேலாவில் ஆராய்ச்சிக்காக போனார். அப்போது அம்மா எனது சகோதரிகளுடன் மும்பையில் இருந்தார். அப்போதுதான் 2வது சகோதரி இறந்து போனது. தனியாக அந்த குழந்தையின் இறுதிச் சடங்குகளை செய்தார் என்பதிலிருந்து அம்மாவின் மன உறுதியை புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்கா வருகை. ஓரிரு வருடங்களுக்கு பின் 1960களில் இங்கு வர அனுமதி கிடைத்தது. என் தந்தைக்கும் உதவித்தொகை கிடைத்தது. அதனால் கொலராடோவில் வாழ்க்கையை தொடங்கினர். ஏதோ காரணத்தால் உதவித்தொகை நின்று போகவே மாஸ்டர்ஸ் படிப்பிற்கு பின் சியாட்டில் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துக்கு PhD ஆய்வுக்கு சென்றார். நான் சியாட்டிலில் பிறந்தேன். என் தந்தை திங்கட்கிழமை தனது ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார். நான் அந்த வார கடைசியில் பிறந்தேன். பின்னர் என் தந்தைக்கு ஓக்லஹாமா பல்கலைக்கழகத்தில் பணி வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு 1 வயதாக இருந்தபோது நார்மன் ஓக்லஹாமாவுக்கு குடியேறினோம். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அங்கு வசித்தேன். பள்ளி படிப்பு முழுவதும் அங்குள்ள பப்ளிக் பள்ளிகளில்தான். பின் அங்கேயே ஓக்லஹாமா பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டம் பெற்றேன். கலை ஆர்வம். எனக்கு கலைகளில் ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு சுவாரஸ்யமான கதை. என் சகோதரி ஒரு மருத்துவர். அவர் ஒரு ஆஸ்திரேலியரை மனம் புரிந்து மெல்பர்னில் வசிக்கிறார். உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போது குழந்தைகள் நல மருத்துவராக விரும்பினேன். எனக்கு அரசியல் பிடிக்கும். இசையில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. மும்பையில் இருந்த எனது மாமா நான் 4ஆம் வகுப்பில் இருந்த போது எனக்கு ஒரு கேமரா பரிசளித்தார். அதனால் புகைப்பட கலையிலும் ஆர்வம் ஏற்பட்டது. நார்மன் நகர பள்ளிகள் இசைத்துறைக்கு பெயர் பெற்றவை, இலவசமும் கூட. அதனால் நான் அங்கு இசைக்கருவி வாசித்தேன். எங்கள் குடும்பம் வசதி மிக்கதல்ல. அப்பா பேராசிரியராக இருந்த போதும் நாங்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் வசிக்கவில்லை. பொதுவாக தெற்காசிய குடும்பங்களில் கணவன் மனைவி இருவரும் பணிபுரிவார்கள். 6 இலக்க வருமானத்துடன் நல்ல புறநகர் பகுதியில் வசிப்பார்கள். எங்கள் குடும்பம் அப்படியல்ல. அப்பா கல்லூரி பேராசிரியராக இருந்தாலும் மற்ற கல்லூரி ஊழியர் குடும்பம் போல அல்லாமல் சாதாரண நார்மன் நகர மக்களைப் போல எங்கள் வாழ்க்கை இருந்தது. என் அம்மா ஆம்புலன்ஸில் கீ பஞ்ச் ஆபரேட்டராக தொடங்கினார். பின் உயர்நிலைப் பள்ளி படிப்பை முடித்து ஒரு வங்கியில் சேர்ந்தார். பின்னர் கம்ப்யூட்டர் புரோகிராமராக பணிபுரிந்தார். அதன் பின்னர் நார்மன் மற்றும் ஓக்லஹாமா மாகாணத்தின் அரசு ஊழியர் ஆனார். பட்டதாரி இல்லாவிட்டாலும் அவருக்கு நிலையான வேலை. சில வருடங்களுக்கு முன்தான் ஓய்வு பெற்றார். நான் சீனியர் வகுப்பை அடைந்த போது ஏற்கனவே பல்வேறு துறைகளில் அனுபவம் பெற்றிருந்தேன். இசையில் மூழ்கியிருந்தேன். டிரம்பெட் வாசித்தேன். ஜாஸ் இசைப்பேன். இப்படி பல விஷயங்கள். என் சகோதரி எனக்கு And the Band Played On என்ற புத்தகத்தை கொடுத்தார். அது எய்ட்ஸ் நோய் பற்றியது. மருத்துவர் மக்களுக்கு சேவை செய்பவர்கள், நானும் சேவை செய்ய வேண்டும் என அப்போது நினைத்தேன். மருத்துவர்கள் நோயாளிகளை குணப்படுத்துவார்கள், ஆனால் கலைஞர்கள் மனித வாழ்க்கையை ஆனந்தமானதாக ஆக்குகிறார்கள் இல்லையா? நான் விரும்பிய கல்வி இதுதான். சீனியர் வகுப்பில் எனக்குள் ஏற்பட்ட மாற்றம். நான் எப்போதும் மக்களிடையே இருக்க விரும்புகிறேன். ஐ ஆம் எ பீப்பிள் பர்சன். நான் சற்றே வித்தியாசமான வழியில் மானிடத்தை பேண விரும்பினேன். ஐ வாண்டட் தி சோசியல் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங். இவை உடல் நலனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று இந்தியர்களுக்கு தெரியும். அதனால் இந்த திசையில் பயணித்தேன். அதனால் ஓக்லஹாமா பல்கலைக்கழகத்தில் இசைக்கல்வி படித்தேன். அதற்கு $1,500 தான் கல்வி கட்டணம் என்பது காரணம். சிரிக்கிறார். எனக்கு அந்த படிப்பு மிகவும் பிடித்திருந்தது. நார்மன் நகர பப்ளிக் பள்ளிகளில் நான் படித்த அதே இசை வகுப்புகளில் சிறிது காலம் கற்பித்தேன். ஆசிரியர் வேலை மிகவும் பிடித்திருந்தது. மாணவர்களுடன் ஊடாடுவது பிடித்திருந்தது. எனக்கு இடமாற்றம் தேவை என்ற எண்ணம் வந்தது. என் அக்கா வடகரோலினாவில் மருத்துவ ரெசிடென்சி முடித்துவிட்டு நியூயார்க்கில் வசித்து வந்தார். எனக்கு சிறு வயது முதலே நியூயார்க் மீது ஒரு ஈர்ப்பு. 80களில் அங்கு சென்றிருந்த போது வாங்கிய சப்வே வரைபடத்தை இன்னும் வைத்திருக்கிறேன். அதன் காரணமாக நான் அங்கு போய் சேர்ந்தேன். அங்கிருந்த சுவர் கிறுக்கல்கள், கிராஃபிட்டி, அழுக்கு எல்லாவற்றின் மேலும் எனக்கு காதல். இதே காரணங்களுக்காக எனக்கு மும்பை நகரமும் பிடிக்கும். ஏல் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் படிக்க சென்றேன். அங்கு நான் இளநிலை மாணவர்களுக்கு கற்பித்தேன். அதனால் கல்வி கட்டணம் கிடையாது. சிறிது உதவித்தொகையும் கிடைத்தது. அத்தோடு என் நெருங்கிய நண்பன் தொடங்கிய வீடியோ நிறுவனத்திற்கு உதவினேன். அது வீடியோ உலகம் கம்ப்யூட்டருடன் இணைய தொடங்கியிருந்த காலகட்டம். நான் லீனியர் வீடியோ எடிட்டிங் அப்போது புதுமையானது. அவிட்ஸ் தொழில்நுட்பத்தை தொழில்முறை கலைஞர்கள் உபயோகித்து வந்திருந்தனர். அதன் விலை சாதாரண மக்களும் உபயோகிக்கும் விதத்தில் குறைந்ததோடு தொழில்நுட்பமும் எளிமை அடைந்தது. கம்ப்யூட்டர் மொழிகளை நானே கற்றேன். எனது இளநிலை படிப்பு காலம் முழுவதும் அதில் ஈடுபட்டேன். பணமும் சம்பாதித்தேன். அதற்கு தேவையான கம்ப்யூட்டர் அறிவை பெற நான் நார்மல் நகரின் பொது நூலகங்களுக்கு போவேன். அங்கு கம்ப்யூட்டர்கள் இருக்கும், உபயோகிப்பவர் அதிகம் கிடையாது. நான் குளிரூட்டப்பட்ட அந்த நூலகங்களுக்கு போவேன். ஓக்லஹாமா வெயில் காலத்துக்கு அது மிகவும் அவசியம். ஆரம்ப பள்ளிக்கும் நடுநிலை பள்ளிக்கும் இடைப்பட்ட நாட்களில் நான் அங்கு சென்று பேசிக், பாஸ்கல் போன்ற கம்ப்யூட்டர் மொழிகளை கற்றுக்கொண்டேன். அங்கு புத்தகங்கள் கிடைக்கும். கம்ப்யூட்டர் முன்னால் புத்தகங்களை வைத்துக்கொண்டு நாமே கற்கலாம். சிறு வயதில் சம்மர் விடுமுறை முழுவதும் அங்கு தினமும் பல மணி நேரம் செலவழித்தேன். சிறு வயதில் அது பெரிய விஷயமாக தெரியவில்லை. இன்றைக்கு முடியாது இல்லையா? மால்கம் கிளாட்வெல் எழுதிய அவுட்லயர்ஸ் புத்தகத்தில் பில் கேட்ஸ் பள்ளியின் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை டயலப் மோடம் உபயோகித்து 10,000 மணி நேரம் கற்பதற்கு செலவிட்டதை விவரித்திருப்பார். பொது நூலகம் இல்லாவிட்டால் என்னால் கம்ப்யூட்டரை பயன்படுத்தியிருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட அமெரிக்க சமூக அமைப்புகள் நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு உதவின. அதை என்னால் மறக்க முடியாது. அது முக்கியம். இன்றைக்கு இவையெல்லாம் மாறிவிட்டதை பார்க்கிறோம். கிராட் ஸ்கூல் காலத்தில் இசைத்துறையில் நிறைய பரிசோதனைகள் செய்தேன். ஏல் பல்கலையில் அற்புதமான நாடகத்துறை, ஆர்ட்ஸ் துறை, நூலகங்கள் எல்லாம் உண்டு. இம்மாதிரியான வளங்களை பற்றி நான் கனவு கூட கண்டிருக்க முடியாது. அதனால் அந்த நாடகத்துறையில் டைரக்ஷன் படிக்க விரும்பினேன். நான் டைரக்ஷன் வகுப்பு ஆசிரியரிடம் அவர் வகுப்பில் சேரலாமா என கேட்டேன். அதற்கு அவர், நான் நாடக கலைஞர்களுக்கும் கதாசிரியர்களுக்கும் நடத்தும் வகுப்பு ஒன்று உள்ளது, அதில் டைரக்ஷனும் உண்டு, அதில் ஏன் சேரக்கூடாது என்றார். பிராட் வெஸ்டர்ஃபீல்டின் சர்வதேச உறவுகள் வகுப்புகளுக்கும் சென்றேன். ஏல் பல்கலையில் ஏல் பல்கலைக்கழகத்தில் இருந்த 2 வருடங்களில் என் துறை சம்பந்தப்படாத பல்வேறு விஷயங்களை கற்க முடிந்தது. எனக்கு நிறைய நேரம் இருந்தது. ஐ ஆல்சோ டிட் சம் சார்ட் ஆஃப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டிங் சப்போர்ட் அண்ட் மேட் சம் மணி. ஐ வாஸ் டூயிங் த டெஸ்க்டாப் சப்போர்ட். ஏலில் பட்டம் பெற்றேன். நியூயார்க் நகருக்கு குடிபெயர விரும்பினேன். ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழகத்தில் ஊடக தயாரிப்பு வேலை கிடைத்தது. ராக்ஃபெல்லர் ஒரு மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம். இப்படியாக வாழ்க்கை ஒரு முழுச்சுற்று வந்துவிட்டது. கேல் ஆர்ட்ஸ் பல்கலையும் ஏல் பல்கலையும் ஒரே மாதிரியானவை. கேல் ஆர்ட்ஸில் இளநிலை படிப்பும் உண்டு என்பது ஒரு வித்தியாசம். கேல்டெக், ராக்ஃபெல்லர் பெரிய பல்கலைக்கழகங்கள் வகையில் சேராதவை. வித்தியாசமான நோக்கங்களுக்காக இயங்கும் பிரத்யேக நிறுவனங்கள். ராக்ஃபெல்லர் மீடியா துறையில் ஒரு வருடம் வேலை செய்தேன். பால் கிரீன்கார்ட் அவர் நோபல் பரிசு பெற்ற சமயத்தில் வேலை செய்தேன். அனிமேஷன், வலையேற்றல், பத்திரிகையாளர் கூட்டம் ஏற்பாடு எல்லாம் செய்தேன். நேரடி வலை ஒளிபரப்பும் செய்தோம். அது 2000 ஆண்டு. அப்போது வலையில் நேரடி ஒளிபரப்பு அவ்வளவு எளிதல்ல, ஆரம்ப நிலை. ஆனால் என்னை சுற்றி மாணவர்கள் இல்லாததை வெறுமையாக உணர்ந்தேன். நான் கல்வித்துறையில் பட்டம் பெற்றவன். அதனால் பர்ச்சேஸ் யூனிவர்சிட்டியின் கலைத்துறையில் கம்ப்யூட்டிங் செய்யவும் கற்பிக்கவும் வாய்ப்பு கிடைத்ததும் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். பர்ச்சேஸ் பல்கலையும் கலைத்துறைக்கு பெயர் போனது. இப்படித்தான் நான் இசைத்துறையை விட்டுவிட்டு கலைத்துறையில் சென்று சேர்ந்தேன். அங்கு படிப்படியாக பாடத்திட்டம் தயாரிப்பது, மற்ற ஆசிரியர்களுடன் இணைந்து வேலை செய்வது என முன்னேறினேன். அவர்கள் என்னை ஆதரித்ததுடன் நான் துறைத்தலைவர் ஆக வேண்டும் எனவும் விரும்பினர். அவர்கள் சொல்ல விரும்பியதை நான் சொல்வதாக கூறினர். அதுதான் என் பல்கலைக்கழக தொழில் வாழ்க்கைக்கு வழிவகுத்தது. அந்நிறுவனம் என் செயல்பாடுகளை ஆதரித்தது. ஆதரிக்க முடியாது என சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லவில்லை. இப்படி எங்கெல்லாமோ சுற்றி இந்த இடத்தை அடைந்தேன். சம்பிரதாயமான வழி அல்ல என்னுடையது. இசை, கலை, புகைப்படம் என எந்த துறையும் தனித்தனியாக இல்லாமல் எல்லா அனுபவங்களும் சேர்ந்து என்னை இந்த இடத்திற்கு கொண்டு சேர்த்துள்ளது. எல்லோரையும் போல் நானும் ஒரே நேர்கோட்டில் பயணித்திருந்தால் ஏதாவது ஆரம்ப நிலை நிறுவனத்தில் தொடங்கி நிறைய பணம் சம்பாதித்திருப்பேன். ஆனால் இதைவிட சந்தோஷமாக இருந்திருப்பேனா என்பது சந்தேகம்தான். பர்ச்சேஸ் பல்கலையின் நாடகத்துறை மிகவும் புகழ் பெற்றது. நான் இசை பயிலும் காலத்திலேயே வெவ்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வாசித்திருக்கிறேன். சிறுவனாக இருக்கும் போதே நாடக ஆர்வம் இருந்தது. நாடகக்கலையில் ஆர்வமுள்ள ஒரு இசைக்கலைஞனான எனக்கு தியேட்டருக்கு வாசிப்பதுதான் சரி என தோன்றியது. அப்படித்தான் பிராட்வேயுடன் என் உறவு தொடங்கியது. டோனி விருதுகள். பிராட்வே லீக் மற்றும் தியேட்டர் விங் இணைந்துதான் டோனி விருதுகளை நடத்தியது. பிராட்வே லீகில் நிறைய குழுக்கள் உண்டு. அதில் ஒன்று தேர்வு குழு, நாமினேட்டிங் கமிட்டி. அதில்தான் நான் இடம் பெற்றுள்ளேன். அங்கு செயற்குழு, நிர்வாகக்குழு எல்லாமும் உண்டு. ஒரு புதியவரின் பெயர் அவர்களிடம் சென்றால் அவரது தகுதிகளை பற்றி கண்டறிவார்கள். அதை தாண்டினால் உங்களது சிவி கொடுக்கும்படி கேட்பார்கள். எனக்கு ஆர்வம் இருக்கிறதா என கேட்டார்கள். சரி என்றேன். அந்த சீசனில் வெளியாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்க்க வேண்டும். 40 முதல் 50 புதிய நிகழ்ச்சிகள் பார்க்க வேண்டும். அவற்றை பற்றி பேச முடியாது. நிகழ்ச்சியின் மூல பாத்திரங்கள் நடிக்கும் போது பார்க்க வேண்டும். அதனால் நாடகம் மேடையேறிய சில நாட்களுக்குள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எந்த கலைஞருக்காவது உடல்நலக்குறைவோ வேறு ஏதாவது அசௌரியமோ ஏற்பட்டு மற்றொருவர் அதில் நடித்தால் நீங்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும். நிரந்தரமாக ஒருவருடைய பாத்திரத்தை வேறொருவர் ஏற்றிருந்து நீங்கள் அதை பார்க்க தவறினாலோ, அல்லது அந்த சீசனில் ஒரு நிகழ்ச்சியை தவற விட்டிருந்தாலோ நீங்கள் தேர்வாளராக வாக்களிக்க முடியாது. அந்த சீசன் முடிவில் ஒரு காலக்கெடு வழங்கப்படும். வெள்ளிக்கிழமைதான் காலக்கெடு. வெள்ளி தொடங்கி ஏதாவது நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டியிருந்தால் பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை பெயர்களை கொடுக்க வேண்டும். முக்கிய நடிகர், நடிகை, துணை நடிகர், நடிகையர் என பல்வேறு பிரிவுகளில் 100 கணக்கான பெயர்கள் இருக்கும். சிரிக்கிறார். அந்த பட்டியலில் இருந்து உங்களுடைய குறிப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகள் இவற்றின் உதவியோடு நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என முடிவு செய்ய வேண்டும். எல்லா நிகழ்ச்சிகளையும் தவறவிடாமல் பார்த்தவர்கள் திங்கட்கிழமை ஒரு குழுவாக கூடி வாக்களிப்போம். ஆனால் எதையும் முன்கூட்டி விவாதிப்பதில்லை. அதன் வழிமுறையெல்லாம் வெப்சைட்டில் காண கிடைக்கும். சட்ட திட்டங்கள் உள்ளன. செய்தி கசிந்தால் நடிகர்களின் புகழுக்கும் பண ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் எல்லாமே மிகவும் நெறிமுறையோடு இருக்கும். தேவையில்லாமல் பத்திரிகைகளிடம் போவதில்லை. பத்திரிகைகள் சில சமயம் கிசுகிசுக்களை கசியவிடும். அது சரியல்ல இல்லையா? என்டர்பிரனர்ஷிப் இன் ஆர்ட்ஸ் என்றால் என்ன? அது ஒரு நீண்ட பாதை. மக்களுக்கும் கலைக்கும் இடையேயான தொடர்பு நாளுக்கு நாள் குறைந்து வருவது கவலை தருவதாக இருக்கிறது. வாழ்க்கை சிற்றறைகளாக பிரிந்து போய்விட்டது. கலை தருகிற ஆனந்தம் எனக்கு உற்சாகம் ஊட்டுகிறது என்று முன்னர் கூறினேன். எல்லாம் பெரிதாக இருக்க வேண்டும் என்றெண்ணும் அமெரிக்க கலாச்சாரம்தான் இதற்கு பெரிய ஆபத்து. இங்கு எல்லாமே டூ பிக் டு ஃபெயில் கான்செப்ட் தான். மிகப்பெரிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, லிங்கன் சென்டர், கென்னடி சென்டர், போன்ற பிரம்மாண்டங்களை உருவாக்கி உள்ளோம். ஃபோர்ட் மோட்டார்ஸ் அசம்பிளி லைன் போல உருவாக்கிவிட்டோம். போன 10-15 ஆண்டுகளில் தொழிற்புரட்சி கருத்துக்களை துறை வாரியாக சிதைத்து விட்டோம். ஆனால் கலை கலாச்சார துறைகளில் அத்தனை வேகமான மாற்றம் இல்லை. ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் போல எப்படி தொடங்குவது, சவால்களை எப்படி சமாளிப்பது என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. அதை சொல்லிக் கொடுக்காவிட்டால் பெரிய இலக்கை அடைவதில் ஆபத்து ஏற்படும். இவற்றை நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். தொழில் முனைவோர் என்ற சொல்லை கலைத்துறைக்கு பயன்படுத்துவது எப்படி, கலைஞர்களுக்கு வணிகத்திறன் சொல்லித் தருவது என்றும் கூறலாம். படைப்பாக்க துறையில் புத்தாக்க திறனை கட்டவிழ்த்து விடுவது எப்படி என்பது ஒரு கேள்வி. அதற்கு இதையும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக பார்க்கும் அணுகுமுறையை கற்றுத்தர வேண்டும். அதற்கான முயற்சிதான் இது என்றும் சொல்லலாம். இதை என்டிட்டி கிரியேஷன் என்று நேரடியாக சொல்லலாம். இந்த புதிய என்டிட்டி படைப்பு துறையின் மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமைய வேண்டும். என்டிட்டி என்றால் என்ன என்பதை வரையறுக்கப் போவது படிக்க வரும் மாணவர்கள்தான். ஒரு நாடக ஆசிரியன் தனது நாடகத்தை படைப்பாற்றலின் கொள்கலனாக கொள்கிறான். அதுபோல இந்த என்டிட்டி இவர்களின் படைப்பாற்றலின் கொள்கலனாக இருக்கும். அது பலர் கூட்டுறவில் செயல்படும் திட்டமிட்ட பணியாக இருக்கலாம். அதில் கலைத்துறையினர் ஒன்று சேருவார்கள். அது சமுதாயம் சார்ந்த சிறிய அமைப்பாக இருக்கும். அவர்கள் செய்வதை லிங்கன் சென்டர் செய்யாது, செய்ய முடியாது. ஏனென்றால் அது புரட்சிகரமானதாக இருக்கலாம். ஆனால் அதை இந்த சிறிய அமைப்பு செய்தவுடன் லிங்கன் சென்டரை நாம் ஏன் இதை செய்யவில்லை என்று யோசிக்க வைக்கும். இப்போதெல்லாம் சமுதாயத்தில் மக்கள் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து பாடுவதில்லை. தனக்கென சமுதாயம் என்பதே இல்லை. எல்லாம் மிக பெரியதாகிவிட்டது. சிம்பனிக்கு போய் கேட்க வேண்டும் என்பது ஒரு லட்சியமாகிவிட்டது. பள்ளி நாட்களில் இசை கற்காவிட்டால் இசையுடன் தொடர்பே இல்லாமல் போய்விடும். அது என்னவென்றே தெரியாத போது அதற்கு $100 கொடுத்து யார் போவார்கள்? அப்படித்தான் இன்றைக்கு ஆகிவிட்டது. நாம் நாட்களை கடத்துகிறோமே அன்றி கற்பனையோடு உறவாடுவதில்லை. கலைத்துறையை தேர்ந்தெடுக்க காரணம், அமெரிக்காவில் நாம் பார்க்கிறோம், கார் தொழிற்சாலையில் அசம்பிளி லைனில் நின்று ரிவெட் அடிக்கிற வேலை காணாமல் போனது. வேற ஏதாவது கற்றால்தான் வேலை என்று ஆனது. இதற்கெல்லாம் ஸ்டெம், அறிவியல், டெக்னாலஜி, என்ஜினியரிங், கணிதம் என்பதாக வளர்ச்சி கண்ட தொழில்நுட்பத்துறை காரணமாயிற்று. இந்த படிப்புக்கான ஆர்வம் தீப்பிடித்து எரிகிறதை பார்த்தோம். ஐரோப்பாவில் பக்கவாட்டு சிந்தனை, லேட்டரல் திங்கிங் தழைக்கிறது. அவர்கள் மாறுபட்டு சிந்திக்கிறார்கள். எனது நண்பர் ஏமி விடகர் ஆர்ட் திங்கிங் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஒரு வெள்ளை தாளை ஒரு ஓவியன் பார்த்தால் அவன் மனதில் என்ன தோன்றும் என்பதை அதில் விவரித்திருப்பார். வியாபாரத்தில் பார்த்தால் ஒரு புள்ளியிலிருந்து மறுபுள்ளிக்கு A to B போவதை பற்றி சிந்திக்கிறோம். அது சுற்றி வளைத்து போகலாம். ஆனால் ஒரு கலைஞன் ஏ என்ற புள்ளியிலிருந்து கேள்விக்குறியை நோக்கி போகிறான். அவனுக்கு பி தெரியாது. அவன் யதார்த்தத்தை சிருஷ்டிக்கிறான். அவனுக்கு பாதை முக்கியமல்ல, சென்றடையும் இடம்தான் மிக முக்கியம். அங்கே போய்சேர அவன் அஞ்சுவதில்லை. சற்றும் கவலையின்றி அவன் இதை செய்கிறான். அமெரிக்க வரலாற்றில் இதை காண முடியும். நம்முடைய பலங்களில் இது ஒன்று. ஸ்டெம் படிப்பு ஒரு தற்காலிக மோகம்தான். சீனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே உற்பத்தி நடக்கிறது. அதனால் இன்ஜினியர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். அது குறைந்த மதிப்புள்ள உற்பத்தி. ஆனால் அமெரிக்காவில் இருப்பவர்கள் இவற்றை வடிவமைக்கிறார்கள். அது உயர்ந்த சம்பளமுள்ள வேலையாக இருக்கிறது. இதை சீன பிரதமர் புரிந்து கொண்டிருக்கிறார். சீனர் இங்குள்ள பல்கலைகளுக்கு வந்து நீங்கள் எப்படி படைப்பாற்றலை கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கேல் ஆர்ட்ஸில் அனிமேஷனுக்காக கேல் ஆர்ட்ஸ் கல்லூரிக்கு வருகிறார்கள். இங்கே வந்து டிஸ்னிக்கு இணையாக பிக்சர் என்பதை உருவாக்குகிறார்கள். அனிமேஷன் செய்வதற்கு ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தார்கள். அங்கே அவர்களுக்கு கிடைத்தது ஒரு கம்ப்யூட்டர் லேப் அல்ல, புத்தாக்கம் செய்வதற்கான ஊக்கமும் திறந்த மனநிலையும் தான். அது அந்த சூழலில் கிடைத்ததே அல்லாமல் பாடத்திட்டத்தில் அல்ல. இப்படிப்பட்ட புதிய அணுகுமுறைகள் சமூக பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவும். ஸ்பஞ்ச் பாப் ஸ்குவேர் பேண்ட்ஸை உருவாக்கிய ஸ்டீவன் ஹிலன்பர்க் ஒரு சோதனை முறை அனிமேட்டர். இங்கே எல்லாமே சோதனை முறையில் தானே தவிர ஒற்றையடி தடமல்ல. அதனால் இங்கே வரும் மாணவர்கள் எல்லாவற்றையுமே விமர்சன பார்வையோடு அணுகுகிறார்கள். ஒரு வாத்தியத்தை ஒருவர் வாசிப்பதாக வைத்துக் கொள்வோம். அவர் ஒரு ஸ்வரத்தை வாசிக்கிறார். அது சரியாக பிடிபடும் வரை திரும்ப திரும்ப வாசிப்பார். வாசிக்க வாசிக்க அது மேம்படலாம் அல்லது மோசமாகலாம். எதனால் அப்படி ஆகிறது என்று தெரியாவிட்டால் யாரிடமாவது போய் கேட்கக்கூடும். இப்படி திரும்ப திரும்ப செய்வதில் கலைகளும் அறிவியலும் ஒன்று போலத்தான். ஆனால் அறிவியல் துறையில் ஏதாவது ஒரு யூகத்தை வைத்துக்கொண்டு அதற்காக பில்லியன் கணக்கில் டாலர்களை செலவழிக்க தயாராக இருக்கிறோம். அது நல்லதுதான். அப்படி செய்யாவிட்டால் புதிதாக எதையும் கண்டுபிடிக்க மாட்டோம். அதை இப்போது படைப்பு கலைகளுக்கும் செய்ய வேண்டும். அதில் விமர்சன பார்வை, பக்கவாட்டு சிந்தனை இரண்டையும் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நாம் மிக புதிதான ஒன்றை அடைய முடியும். உதாரணத்துக்கு, ஒரு நிதி ஆலோசகர்கள் குழு இருந்தால் அவர்களது அணுகுமுறை நிதிநிலை குறித்ததாகவே இருக்கும். அதில் ஒரு கலைஞரை உள்ளே கொண்டு வந்தால் அவரது அணுகுமுறை அவர்களுக்குள் மாறுபட்ட சிந்தனையை, ஒரு இசைவை ஏற்படுத்தலாம். ஆக இப்போது கேல் ஆர்ட்ஸ் வெவ்வேறு விஷயங்களை, ஒரு வெளிநோக்கிய பார்வையோடு வெவ்வேறு விஷயங்களை செய்வதை பற்றி நான் பேசுவதை கேட்டிருக்கலாம். நான் இப்போது கலையை வணிகமயமாக்குவது பற்றி பேசவில்லை. அதன் தொழில் நிர்வாகம், ஆலோசனை தருதல் ஆகியவை குறித்து பேசுகிறேன். கலைஞர்கள் தொழிலகங்களின் பிரச்சனைகளை தீர்க்க உதவ முடியும். அண்மையில் நாசா தனது மிஷன்களில் கலைஞர்களையும் சேர்த்து கொள்ள தொடங்கியுள்ளது. ஏன், அங்கே சென்று அவற்றை படம் வரையவா? இல்லை, கலைஞர்கள் மாறுபட்டு சிந்திப்பவர்கள். பயோடைவர்சிட்டி என்பது போல இதை கருத்து பன்முகத்தன்மை என்று சொல்லலாம். தொடரும். ஸ்டெம் வெர்சஸ் ஸ்டீம், அது ஒரு எதிர்வினைதான். அப்படி பின்வினை ஆற்ற நான் விரும்பவில்லை. ஸ்டெம் என்பதில் ஆர்ட்ஸ் சேர்ந்து ஸ்டீம் ஆக்கிவிடலாம் என்கிறார்கள். நல்லதுதான். இதற்கு பணம் செலவழித்தால் அதற்கும் செலவழிக்கலாம் என்கிறார்கள். அது சரியாகப்படவில்லை. ஒரு பின் யோசனையாக கலைஞனை சேர்க்கக்கூடாது. எதை செய்ய நினைத்தாலும் அதில் கலைஞனுக்கும் ஓர் இடம் கொடுக்கும் எண்ணம் முதலில் வர வேண்டும். நான் புதிதாக எதையும் சொல்லவில்லை. அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் இப்படித்தான் இருந்தது, மாறிப்போய்விட்டது. அது மீண்டும் வரவேண்டும் என்றுதான் சொல்கிறேன். ரவி ராஜன், ஒரு இந்திய அமெரிக்கனாக எப்படி உணர்கிறேன்? ஒரு இந்திய குடும்பத்தில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்தவனாக இருப்பது என் பணியில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கேட்டிருக்கிறீர்கள். அதையே நான் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் நாம் பன்முகத்தன்மை என்று பேசினோம். இதுதானே அது? இங்கு குடிபுகுந்தவன் என்கிற முறையில் என் பார்வை மாறுபட்டிருக்கிறது. அது முக்கியம். இந்திய கலாச்சாரம், அமெரிக்க கலாச்சாரம் என்பவை உள்ளன. அமெரிக்க கலாச்சாரம் மிக கலவையானது. இங்கு கலாச்சாரம் மாறி வருவதாக கூறினால் இவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். அதில் தப்பெதுவும் இல்லை. ஆனால் நான் வாழ்ந்த யதார்த்தம் மாறுபட்டது என்பதால் எனது கலாச்சாரம் மாறுபட்டிருக்கிறது. வீட்டு கலாச்சாரமும் வெளிப்புற கலாச்சாரமும் வேறுபட்டவை என்பதை நான் கலைகளை கற்றதன் மூலம் புரிந்து கொண்டேன். ஆக எனது வாழ்க்கை அனுபவத்தை கமலா ஹாரிஸ் போன்ற ஒருவரின் அனுபவத்துக்கு ஒப்பிட முடியும். அவருடைய அம்மா இந்தியர், அப்பா ஜமைக்காவைச் சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். அது அவர் செய்யும், பார்க்கும், தீர்மானிக்கும் ஒவ்வொன்றையும் மாறுபடுத்தி காட்டுகிறது. இங்கேதான் பன்முகத்தன்மையை ஏற்பது முக்கியமாகிறது. ரவி ராஜன், சமத்துவமும் சமவிகித பங்கும். நாம் சமத்துவத்தை பற்றி ஈக்வாலிட்டி நிறைய பேசுகிறோம். ஆனால் சமவிகித பங்கை பற்றி ஈக்விட்டி பேசுவதில்லை. சரியா? வெவ்வேறு நிலைகளிலிருந்து தொடங்குவோருக்கு ஒரே மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்காவிட்டால் சமத்துவம் எதையும் சாதித்து விடாது. சிலர் பிற்பட்ட நிலையிலிருந்து தொடங்குகிறார்கள் என்ற உண்மையை ஏற்றாக வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அனுபவம் இதை என் கண்ணுக்கு காண்பிக்கிறது. ரவி ராஜன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.